ओम शांति। जनवरी 7, 2025 காலை முரளி, பாப்தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் சங்கம யுகத்து பிராமணர்கள் என்பதை நினைவு செய்யும் பொழுது சத்தியுகத்து மரங்களை பார்க்க ஆரம்பித்து எல்லையற்ற சந்தோஷத்தை கொண்டிருப்பீர். கேள்வி: இந்த ஞானத்தில் மிகவும் ஆர்வமாக உள்ள குழந்தைகளை வெளிக்காட்டுவது எது? பதில்: அவர்கள் தங்களுக்கு இடையில் ஞானத்தை பற்றி மட்டுமே பேசுவார்கள். மற்றவர்களை பற்றி அரட்டை அடிப்பதில் அவர்கள் மும்முரமாக இருப்பதில்லை. அவர்கள் ஏகாந்தத்தில் ஞான கடலை கரைவார்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிந்துள்ள இவ்வுலக நாடகத்தின் ரகசியம் என்ன? பதில்: இந்நாடகத்தில் சிவபாபாவை தவிர வேறு எவரும் நிரந்தரமானவர்கள் கிடையாது. இப்பழைய உலகின் ஆத்மாக்களை புதிய உலகிற்கு அழைத்துச் செல்வதற்கு யாரோ ஒருவர் தேவைப்படுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே நாடகத்தின் இந்த ரகசியத்தை அறிவீர்கள். ஓம் சாந்தி. தந்தை அதிமங்களகரமான சங்கம யுகத்தில் வந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுடன் பேசுகிறார். நீங்கள் பிராமணர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களை பிராமணர்கள் என்று கருதுகிறீர்களா, அல்லது இதையும் கூட நீங்கள் மறந்து விடுகிறீர்களா? பிராமணர்கள் ஒரு பொழுதும் தங்கள் குலத்தை மறப்பதில்லை. ஆகவே நீங்கள் பிராமணர்கள் என்பதையும் நினைவு செய்ய வேண்டும். இந்த ஒரு விடயத்தினையும் நீங்கள் நினைவு செய்தால் உங்கள் படகு அக்கறை சேர இயலும். நீங்கள் சங்கம யுகத்தில் செவிமடுக்கின்ற புதிய விடயங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். இதுவே ஞான கடலை கரைதல் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் ரூப் பசந்த், ஞான மழையை பொழிகின்ற யோக சொரூபம் ஆவீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த ஞானம் முழுவதாலும் நிரப்பப்பட்டுள்ளதால் அந்த இரத்தினங்கள் மட்டுமே வெளிப்பட வேண்டும். நீங்கள் சங்கம யுகத்து பிராமணர்கள் என்பதை நினைவு செய்ய வேண்டும். உங்களில் சிலர் இதையேனும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் சங்கம யுகத்து பிராமணர்கள் என்பதை நினைவு செய்யும் பொழுது சத்தியுகத்து மரங்களை பார்க்க ஆரம்பித்து எல்லையற்ற சந்தோஷத்தை கொண்டிருப்பீர்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தும் அனைத்து விடயங்களையும் உங்களுக்குள் மீட்டல் செய்யுங்கள். இப்பொழுது நாங்கள் சங்கம யுகத்தில் இருப்பதை உங்களை தவிர எவரும் அறிய மாட்டார்கள். சங்கம யுகத்து கல்விக்கு அவகாசம் இருக்கிறது. இதுவே சாதாரண மனிதனிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கான, அதாவது நரகவாசியில் இருந்து ஸ்வர்க்கவாசியாக மாறுவதற்கான ஒரே ஒரு கல்வியாகும். நீங்கள் தேவர்களாக, அதாவது ஸ்வர்க்கவாசிகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவு செய்வதால் சந்தோஷமாக இருப்பீர்கள். தங்களை சங்கம யுகத்தில் வசிப்பவர்களாக கருதுபவர்கள் மட்டுமே ஸ்வர்க்கவாசிகள் ஆக முடியும். முன்னர் நீங்கள் நரகவாசிகளாக இருந்து அழுக்கான செயல்களை செய்த பொழுது உங்கள் ஸ்திதி முழுமையாகவே சீரழிந்திருந்தது. இப்பொழுது நீங்கள் அவை அனைத்தையும் செய்வதை நிறுத்த வேண்டும். நீங்கள் சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாக, அதாவது சொர்க்கவாசிகளாக மாற வேண்டும். ஒருவருடைய மனைவி இறந்து நீங்கள் அவளுடைய கணவனிடம் எங்கே உங்கள் மனைவி என்று வினவும் பொழுது அவள் சொர்க்கவாசி ஆகிவிட்டாள் என்று அவர் கூறுவார். ஆனால் சொர்க்கம் என்றால் என்ன என்பதை அவர் அறிந்திருக்க மாட்டார். அவள் சொர்க்கவாசி ஆகியிருப்பின் அவர் சந்தோஷமடைய வேண்டுமல்லவா? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இவ்விடயங்களை பற்றி அறிந்து கொள்கிறீர்கள். இதை பற்றி உள்ளார்ந்தமாக சிந்தியுங்கள். இப்பொழுது நாங்கள் சங்கம யுகத்தில் இருப்பதுடன் தூய்மையாகிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் தந்தையிடம் இருந்து எங்கள் சொர்க்க ஆஸ்தியை கோருகிறோம். மீண்டும் மீண்டும் இதை உங்களுக்குள் தொடர்ந்தும் கூறுங்கள். நீங்கள் இதை மறக்காமல் இருந்தாலும் மாயை உங்களை மறக்க வைத்து உங்களை முற்றிலும் கலியுகத்தவர்கள் ஆக்குகிறாள். உங்கள் நடத்தை முற்றிலும் கலியுகத்துக்கு உரியதாக ஆகும் பொழுது உங்கள் சந்தோஷக்கலை ஸ்திரமாக இருக்காது. உங்கள் முகம் ஒரு பிரேதத்தினுடையது போல் ஆகிவிடுகிறது. தந்தை கூறுகிறார், காமச்சிதையில் அமர்ந்ததால் அனைவரும் எரிகின்ற பிரேதத்தைப் போன்று ஆகிவிட்டார்கள். நீங்கள் மனிதர்களில் இருந்து தேவர்கள் ஆகுகின்றீர்கள் என்பதை அறிந்திருப்பதால் அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். இதனாலேயே கூறப்பட்டுள்ளது, நீங்கள் அதீந்திர சுகத்தை பற்றி அறிய விரும்பினால் கோபகோபியரிடம் கேளுங்கள், உங்கள் சொந்த இதயத்தை கேளுங்கள். நான் அந்த அனுபவத்தில் நினைத்திருக்கிறேனா? நீங்கள் இறைப்பணியில் இருக்கிறீர்கள். இந்த இறைப்பணியில் நீங்கள் புரிகின்ற பணி என்ன? அனைத்துக்கும் முதலில் நீங்கள் சூத்திரர்களிலிருந்து பிராமணர்களாகவும் பின்னர் பிராமணர்களிலிருந்து தேவர்களாகவும் மாறுகிறீர்கள். நீங்கள் பிராமணர்கள் என்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள். தாங்கள் பிராமணர்கள் என்று ஏனைய லௌகீக பிராமணர்கள் விரைவிலேயே கூறிவிடுகிறார்கள். அந்த பிராமணர்கள் கருப்பையின் மூலம் பிறக்கிறார்கள். நீங்களோ வாய்வழி தோன்றல்களான குழந்தைகள் ஆவீர்கள். பிராமணர்களாகிய உங்களுக்கு மகத்தான போதை இருக்க வேண்டும். பிரம்மா போஜனம் நினைவு கூறப்பட்டு வருகிறது. நீங்கள் மக்களுக்கு பிரம்மா போஜனத்தை உண்ண கொடுக்கும் பொழுது தாங்கள் தூய பிராமணர்களால் தயாரிக்கப்பட்ட உணவை உண்கிறோம் என்று அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள். நீங்கள் தூய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் தூய்மையற்ற எதையும் செய்யக்கூடாது. இதற்கு காலம் எடுக்கிறது. தாங்கள் பிறப்படுத்த கணத்திலேயே எவரும் இவ்வாறு ஆகுவதில்லை. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்னும் கூற்று உள்ளது. நீங்கள் பிறப்பு எடுத்த உடனேயே உங்களுடைய தந்தையின் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். இவரே பிரஜாபிதா பிரம்மா எனவும் பிரம்மா சிவனின் குழந்தை எனவும் நீங்கள் இனம் கண்டு கூறும் பொழுது, உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு வாரிசு ஆகிறீர்கள். எவ்வாறாயினும் பின்னர் நீங்கள் எவ்விதமான தவறான செயலை புரிந்தாலும் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியிருக்கும். மக்கள் எவ்வாறு தங்களை காசியில் அர்ப்பணிக்கிறார்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. அவர்கள் தண்டனையை அனுபவம் செய்யும் பொழுது அவர்களின் கணக்குகள் தீர்க்கப்படுகின்றன. அவர்கள் முக்தி அடைவதற்காக கிணற்றுநுள் குதிக்கிறார்கள். இங்கு அது போன்று எதுவுமே கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு சிவபாபா கூறுகிறார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இது மிக இலகுவானது. எவ்வாறாயினும் குழந்தைகள் மாயையால் பீடிக்கப்பட்டு ஒரு சூழலில் போடப்படுகிறார்கள். மாயையால் பிடிக்கப்பட்டு ஒரு சூழலில் போடப்படுகிறார்கள். உங்கள் யுத்தம் மிக நீண்ட காலமாக நீடிக்கிறது. பௌதீக சேனைகளின் யுத்தம் இந்தளவு காலத்துக்கு நடைபெற மாட்டாது. நீங்கள் பாபாவிடம் வந்த கணத்திலேயே உங்களுடைய யுத்தம் ஆரம்பித்தது. பழையவர்கள் அதிக அளவு போராடியுள்ளனர். இது புதிதாக வருபவர்களுக்கும் தொடரும். அந்த யுத்தத்தில் படை வீரர்கள் மரணிக்கும் பொழுது அவர்களுக்கு பதிலாக ஏனையவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இங்கும் சிலர் மரணிக்கிறார்கள். ஆனால் இன்னமும் எங்கள் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கிறது. விருட்சம் பெரிதாக வளர வேண்டும். தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறார், நான் உங்கள் தந்தையும் உங்கள் பரம ஆசிரியரும் சர்க்குருவும் ஆவேன் என்பதை நினைவு செய்யுங்கள். தந்தை, ஆசிரியர் அல்லது சர்க்குரு என்று நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணரை அழைக்க மாட்டீர்கள். நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்க வேண்டும். மகாராத்தி குழந்தைகள் சேவை செய்வதில் மும்முரமாக இருக்கும் பொழுது அதிக சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் அழைக்கப்படும் இடங்களுக்கெல்லாம் ஓடிச் செல்கிறார்கள். கண்காட்சிகளில் சேவை செய்வதற்கும் சேவை குழுக்களில் இருப்பதற்கும் சிறந்த குழந்தைகள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். சேவை செய்வதில் மும்முரமாக இருப்பதற்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு வழிகாட்டப்பட்டுள்ளது. அதன் மூலமாக நீங்கள் இறைப்பணியில் இருக்கும் சிறந்த குழந்தைகள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். மிக நன்றாக சேவை செய்பவர்களை இட்டு தந்தையும் பூரிப்படுகிறார். உங்கள் இதயத்தை கேளுங்கள், நான் சேவை செய்கிறேனா? இறைத்தந்தையின் சேவையில் இருப்பதை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். தந்தையாகிய கடவுள் செய்யும் சேவை என்ன? அனைவருக்கும் இச்செய்தியை கொடுங்கள். மன்மனாபவ, உங்கள் புத்தியில் சக்கரத்தின் ஆரம்பம் மத்தி இறுதியின் ஞானம் உள்ளது. நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே நீங்கள் இவை அனைத்தையும் பற்றி சிந்திக்க வேண்டும். ஒருபொழுதும் சுயதர்ஷன சக்கரம் சுழல்வதை நிறுத்துவதில்லை. நீங்கள் உயிருள்ள கலந்தர விளக்கங்கள். உங்களுக்கு அதிக அளவில் புகழ் உள்ளது. உங்களுக்கு எல்லையற்ற தந்தையின் புகழ் தெரியும். அவரே தூய்மை ஆக்குபவராகிய ஞான கடல் ஆவார். அவரே கீதையை உரைத்தவர் ஆவார். அவருக்கு ஞானத்தின் மூலமும் யோக சக்தி மூலமும் செய்யப்பட வேண்டிய பணி உள்ளது. யோக சக்தி அதிக தாக்கத்தை கொண்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் கற்கின்ற பாரதத்தின் புராதன யோகம் பிரபல்யமானது. சந்நியாசிகள் அர்த்த யோகிகள் ஆவர். அவர்களால் தூய்மை அற்றவர்களை தூய்மையாக்க முடியாது. தந்தை ஒருவர் மாத்திரமே இந்த ஞானத்தை கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த ஞானத்தின் ஊடாக பிறவி எடுக்கிறீர்கள். கீதையே தாயும் தந்தையும் என்று கூறப்படுகிறது. தாயும் தந்தையும் உள்ளனர். ஷிவாவின் குழந்தைகளாக இருப்பதுடன் உங்களுக்கு தாயும் தந்தையும் தேவைப்படுகின்றனர். மக்கள் இதை பாடினாலும் அவர்கள் எதையும் விளங்கிக் கொள்வதில்லை. இதன் அர்த்தம் மிகவும் ஆழமானது என்று தந்தை விளங்கப்படுத்துகிறார். தந்தையாகிய கடவுளே என்று கூறப்படுகிறது. பின்னர் ஏன் நீங்கள் தாயும் தந்தையும் என்று கூறுகிறீர்கள்? இங்கு சரஸ்வதி இருப்பினும் உண்மையில் பிரம்ம புத்திராவே உண்மையான தாய் என்று பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். கடலிலும் பிரம்ம புத்திராவும் உள்ளன. கடலும் பிரம்ம புத்திராவும் உள்ளன. இந்த இரண்டினதும் சங்கமுமே முதல் சங்கமமாகும். பாபா இவரில் அவதரிக்கிறார். இவை மிகவும் சூட்சுமமான விஷயங்கள். இவை மிகவும் சூட்சுமமான விடயங்கள். உங்களில் பலர் இவ்விடயங்களை உங்கள் புத்தியில் வைத்திருப்பதில்லை. உங்களில் பலருக்கு அவற்றை பற்றி சிந்திக்க இயலாது உள்ளது. அவர்கள் ஒரு குறைந்த அந்தஸ்தையை அடைவார்கள். ஆகவே அவர்களுக்கு மிகவும் குறுகிய புத்திகளே உள்ளன. இப்பொழுதும் தந்தை அவர்களுக்கு இன்னமும் கூறுகிறார், உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுங்கள். இது இலகுவானது இல்லையா? பரமாத்மாவே ஆத்மாக்களாகிய எங்களின் தந்தை ஆவார். அவர் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கூறுகிறார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதுவே பிரதான விடயமாகும். மந்த புத்தி உடையவர்களால் இந்த ஆழமான விடயங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. இதனாலேயே கீதை கூறுகிறது, மன்மனாபவ, நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பது மிகவும் சிரமமாக உள்ளதாகவும் தாங்கள் மீண்டும் மீண்டும் மறந்து விடுவதாகவும் பாபாவுக்கு எழுதுகின்ற எல்லோரும் கூறுகிறார்கள். ஏதோ ஒன்று அவர்களை தோற்கடிக்கிறது. இது மாயைக்கும் கடவுளின் குழந்தைகளான உங்களுக்கும் இடையிலான ஒரு குத்துச்சண்டை ஆகும். வேறு எவருக்கும் இது பற்றி தெரியாது. உங்கள் கர்மாதி சிதியை அடைவதற்கு நீங்கள் மாயையை வெற்றி கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் கர்ம உறவு முறைகளுக்குள் வந்தீர்கள். அரைக்கல்பத்திற்கு பின்னர் நீங்கள் படிப்படியாக கர்ம பந்தனங்களை கொண்டிருக்க ஆரம்பித்தீர்கள். அனைத்துக்கும் முதலில் நீங்கள் தூய ஆத்மாக்களாக இருந்தபோது உங்கள் செயல்களில் சந்தோஷத்துக்குரிய அல்லது துன்பத்துக்குரிய பந்தனம் இருக்கவில்லை. நீங்கள் சந்தோஷ உறவு முறைகளுக்குள் வந்தீர்கள். நீங்கள் சந்தோஷ உறவு முறைகளில் இருந்தீர்கள் எனவும், பின்னர் துன்பம் நிறைந்த உறவு முறையை கொண்டிருந்தீர்கள் எனவும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தூய ஆத்மாக்களாக இருந்த போது உங்கள் செயல்களில் சந்தோஷத்துக்குரிய அல்லது துன்பத்துக்குரிய பந்தனம் இருக்கவில்லை. நீங்கள் சந்தோஷ உறவு முறைகளுக்குள் வந்தீர்கள். நீங்கள் சந்தோஷ உறவு முறைகளில் இருந்தீர்கள் எனவும், பின்னர் துன்பம் நிறைந்த உறவு முறையை கொண்டிருந்தீர்கள் எனவும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக சந்தோஷ உலகத்துக்கு செல்லப் போகிறீர்கள். உலகம் புதியதாகவும் நீங்கள் தூய்மையாகவும் இருந்த பொழுது நீங்கள் அதிபதிகளாக இருந்தீர்கள். இப்பொழுது இந்த பழைய உலகில் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் தேவர்கள் ஆகுகின்றீர்கள். ஆகவே அதை நினைவு செய்யுங்கள். தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும், நீங்கள் திரும்பவும் என்னுடன் வீட்டுக்கு வருவீர்கள். நீங்கள் உங்களுடைய மௌன தாமத்தின் ஊடாக உங்கள் சந்தோஷ தாமத்துக்கு செல்ல உள்ளீர்கள். அனைத்துக்கும் முதலில் நீங்கள் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். தூய்மை ஆக்குபவரான நானே உங்களை தூய்மையாக்குவதால் நீங்கள் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல முடியும். இவ்விதமாக உங்களுடன் பேசுங்கள். இப்பொழுது சக்கரம் ஒரு முடிவுக்கு வருகிறது. நாங்கள் இத்தனை பிறவிகளை எடுத்துள்ளோம். தூய்மை அற்றவர்களிடம் இருந்து எங்களை தூய்மை ஆக்குவதற்கு தந்தை இப்பொழுது வந்துவிட்டார். யோக சக்தியினால் மாத்திரமே நாங்கள் தூய்மையாக முடியும். யோக சக்தி மிகவும் பிரபல்யமானது. தந்தையால் மாத்திரமே உங்களுக்கு இதை கற்பிக்க முடியும். இதற்காக உங்கள் சரீரத்தின் மூலம் நீங்கள் எதையும் செய்ய தேவையில்லை. இவ்விடயங்களை நாள் முழுவதும் கடையுங்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து உங்கள் புத்தியில் இவ்விடயங்களை கொண்டிருங்கள். நீங்கள் வீட்டின் கூரையில் அதிக அளவு ஏகாந்தத்தை கொண்டிருக்க முடியும். இதில் பயம் என்னும் கேள்வியே இருக்கக்கூடாது. முன்னர் முரளியை செவிமடித்த பின்னர் நீங்கள் கேட்டவற்றை கரைவதற்கு மலைகளுக்கு சென்றீர்கள். ஞானத்தில் ஆர்வம் உடையவர்கள் தங்களுக்கு இடையில் ஞான விடயங்களை பற்றி மட்டுமே பேசுவார்கள். அவர்களிடம் ஞானம் இல்லாவிட்டால் அவர்கள் மற்றவர்களை பற்றி அரட்டை அடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். உங்கள் கண்காட்சிகளில் பல்வேறு மக்களுக்கும் நீங்கள் இப்பாதையை காண்பிக்க முடியும். உங்கள் தர்மம் அதிக சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏனைய சமயத்தவர்களுக்கு அவர்கள் ஒரு தந்தையையே நினைவு செய்ய வேண்டும் என்பதை விளங்கப்படுத்த வேண்டும். அவர் ஒரு முஸ்லீம் அல்லது நீங்கள் இவ்வாறவனர் அவர் ஒரு முஸ்லீம் அவர் ஒரு முஸ்லீம் அல்லது நீங்கள் இவ்வாறானவர் என்று நீங்கள் சிந்திக்க கூடாது. இல்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓர் ஆத்மா ஆவீர்கள். நீங்கள் மற்றவரை ஓர் ஆத்மாவாக பார்க்க வேண்டும். அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் கண்காட்சிகளில் விளங்கப்படுத்த வேண்டும். ஆகவே இதை பயிற்சி செய்யுங்கள். இந்த ஆத்மாவாகிய நான் எனது சகோதர ஆத்மாவுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நாங்கள் இப்பொழுது தந்தையிடம் இருந்து எங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம். நாங்கள் எங்களுடைய சகோதரர்களுக்கு இந்து ஞானத்தை கொடுக்கும் ஆத்மாக்களாக எங்களை கருதுகிறோம். நீங்கள் இப்பொழுது தந்தையிடம் வர வேண்டும். நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன்னர் அந்த சாந்திதாமத்தை விட்டு பிரிந்து சென்றீர்கள். இங்கு அதிக அளவு துன்பமும் அமைதியின்மையும் உள்ளன. தந்தை கூறுகிறார், இப்பொழுது உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுவதை பற்றி பயிற்சி செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் பெயர்களையும் ரூபங்களையும் சரீரங்கள் போன்றவற்றையும் மறப்பீர்கள். நீங்கள் ஏன் என்ன இன்னார் ஒரு முஸ்லீம் என்று என்ன வேண்டும்? அவரை ஒரு ஆத்மாவாக கருதியவாறு அவருக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அந்த ஆத்மா நல்லவரா அல்லது தீயவரா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தீய ஆதிக்கம் உள்ளவர்களிடமிருந்து விலகி இருக்குமாறு ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். இங்கு உங்கள் பாகங்களை அடிப்பதை நீங்கள் இப்பொழுது முடித்து விட்டதால் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். நீங்கள் தூய்மையாக வேண்டும். நிச்சயமாக நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இப்பொழுது தூய்மையாகுவதால் நீங்கள் தூய உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். மக்கள் வார்த்தைகளில் ஒரு சத்திய பிரமாணம் செய்கிறார்கள். தந்தை கூறுகிறார், நீங்களும் ஒரு சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும். தந்தை உங்களுக்கு விவேகமான வழிமுறைகளை கொடுக்கிறார். உண்மையில் ஆத்மாக்களாகிய நீங்கள் சகோதரர்கள். நீங்கள் சரீரங்களில் பிரவேசிக்கும் பொழுது சகோதர சகோதரிகள் ஆகுகிறீர்கள். சகோதர சகோதரிகள் விகாரத்தில் ஈடுபடக்கூடாது. தந்தையை நினைவு செய்து தூய்மையாகுவதால் நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகிக்கிறீர்கள். நீங்கள் மாயையால் தோற்கடிக்கப்பட்டால் மீண்டும் எழுந்து உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் உஷாராக இருக்கும் அளவுக்கு அதிக அளவை அடைவீர்கள். லாபமும் நட்டமும் உள்ளன. அரைக்கல்பத்துக்கு லாபமும் மற்ற அரைக்கல்பத்திற்கு ராவராஜ்யத்தில் நட்டமும் உள்ளது. ஒரு கணக்கு உள்ளது. வெற்றியானது லாபமும் தோல்வியானது நட்டமும் ஆகும். ஆகவே உங்களை சோதியுங்கள். தந்தையை நினைவு செய்வதால் குழந்தைகளாகிய நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். மற்றவர்கள் இப்பாடலை பாடுகிறார்கள், ஆனால் அதை பற்றி ஒரு விடயத்தை ஏனும் அவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை. புரிந்து கொள்ளாமலேயே அவர்கள் அனைத்து விடயங்களையும் செய்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் வழிபாடு போன்றவற்றை செய்வதில்லை, ஆனால் நீங்கள் புகழ் பாடுகிறீர்கள். அந்த ஒரு தந்தையின் புகழே கலப்படமற்றது. தந்தையே வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கிறார். நீங்கள் கேள்வியில் எதனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் விழிப்புணர்வில் சக்கரம் இருக்கட்டும். நீங்கள் எவ்வாறு மாயையை வெற்றி கொள்கிறீர்கள் என்பதையும் பின்னர் எவ்வாறு நீங்கள் தோற்கடிக்கப்படுகிறீர்கள் என்பதையும் விளக்கி கூறுங்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார், இப்பொழுது நீங்கள் தோற்கடிக்கப்பட்டால் 100 மடங்கு தண்டனையை அனுபவம் செய்வீர்கள். தந்தை கூறுகிறார், சத்குருவை அவதூறு செய்வதை இடம்பெற அனுமதிக்காதீர்கள். இல்லையெனில் நீங்கள் ஓர் அந்தஸ்தை பெற முடியாதிருக்கும். இதுவே சத்திய நாராயணன் ஆகுகின்ற உண்மையான கதை. வேறு எவருக்கும் இதை பற்றி தெரியாது. அவர்கள் சத்திய நாராயணன் கதையில் இருந்து கீதையின் கதையை வேறாக்கிவிட்டார்கள். இக்கீதை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்காக உள்ளது. தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு ஒரு சாதாரண மனிதனில் இருந்து நாராயணன் ஆகும் கதையை கூறுகிறேன். இது கீதை எனவும் அமரத்துவ கதை எனவும் அழைக்கப்படுகிறது. தந்தை மாத்திரமே உங்களுக்கு 3வது கண்ணை கொடுக்கிறார். நீங்கள் தேவர்கள் ஆகுவதால் உங்களிடம் அந்த நற்குணங்களும் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இவ்வுலகில் எதுவுமே சதா காலம் நீடிப்பதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஷிவ்பாபா மாத்திரமே நிரந்தரமானவர் ஆவார். ஏனைய அனைவரும் கீழிறங்கி வர வேண்டும். அனைவரையும் திரும்பவும் வீட்டுக்கு அழைத்துச் செல்வதற்கு அவர் இச்சங்கமேகத்தில் மட்டுமே வருகிறார். இப்பழைய உலக ஆத்மாக்களை புதிய உலகத்துக்கு கொண்டு செல்வதற்கு அழைத்துச் செல்வதற்கு உங்களுக்கு யாரோ ஒருவர் தேவைப்படுவார். இவை அனைத்தும் நாடகத்தின் ரகசியங்கள் ஆகும். தந்தை வந்து எங்களை தூய்மையாக்குகிறார். சரீரதாரியை கடவுள் என்று அழைக்க முடியாதே. தந்தை விளங்கப்படுத்துகிறார், தற்பொழுது ஆத்மாக்கள் அனைவரின் இறக்கைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அவர்களால் பறக்க முடியாதுள்ளது. உங்களுக்கு ஞானம் யோகம் ஆகிய இறக்கைகளை கொடுப்பதற்கு தந்தை வந்துள்ளார். யோக சக்தி மூலம் உங்கள் பாவங்கள் எரிக்கப்பட்டு நீங்கள் பின்னர் அந்த புண்ணிய ஆத்மாக்கள் ஆகுவீர்கள். எவ்வாறாயினும் அனைத்துக்கும் முதலில் நீங்கள் முயற்சி செய்தாக வேண்டும். தந்தை கூறுகிறார், சதா என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். உங்கள் நினைவு அட்டவணையை வைத்திருங்கள். சிறந்த அட்டவணையை வைத்திருப்பவர்களே தங்கள் அட்டவணையை எழுதுவதுடன் பெரும் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்வார்கள். நீங்கள் ஏனைய அனைத்து முயற்சிகளையும் செய்து ஓர் அட்டவணையை எழுதாவிட்டால் உங்களில் யோக சக்தியை நிரப்புவதற்கு உங்களால் முடியாது. ஒரு அட்டவணை வைத்திருப்பதால் அதிக லாபம் அடைகிறீர்கள். இந்த அட்டவணையுடன் நீங்கள் ஞான கருத்துக்களையும் எழுதி கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவு சேவை செய்கிறீர்கள், எவ்வளவு நேரம் நினைவில் நிலைத்திருக்கிறீர்கள் ஆகிய இரண்டுக்குமாக ஓர் அட்டவணையை எழுத வேண்டும். இறுதியில் வேறு எதுவுமே நினைவு செய்யப்படாதவாறு அதிக முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். இப்பொழுது உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதற்கு முயற்சி செய்வதனால் நீங்கள் ஓர் புண்ணிய ஆத்மா ஆகுகிறீர்கள். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்கு உரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளான உங்களுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளான உங்களுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம் 1. ஏகாந்தத்தில் இருந்து ஞானக்கடலை கடையுங்கள். நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். மாயையை வென்று உங்கள் கர்மாதி திதியை அடையுங்கள். 2. எவருக்கும் ஞானத்தை கொடுக்கையில் உங்கள் புத்தி விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த ஆத்மாவாகிய நான் எனது சகோதர ஆத்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன். அனைவரின் பெயரையும் ரூபத்தையும் சரீரத்தையும் மறந்து விடுங்கள். தூய்மைக்கான சத்திய பிரமாணம் செய்து தூய்மையாகுங்கள். தூய உலகின் அதிபதி ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுக்காக எந்தவிதமான ஆசையையும் கொண்டிராதவராகி தந்தையைப் போல் மற்றவர்களை ஈரேற்றுகின்ற, அத்துடன் நன்மை செய்கின்ற ஒரு சதா தானி ஆகுவீர்களா? நீங்கள் உங்களுக்காக எந்தவிதமான ஆசையையும் கொண்டிராதவராகி தந்தையைப் போல் மற்றவர்களை ஈடேற்றுகின்ற, அத்துடன் நன்மை செய்கின்ற ஒரு சதாதானி ஆகுவீர்களாக. தந்தை பிரம்மா சேவை செய்வதற்காக தனது சொந்த நேரத்தையும் கொடுத்தார். அவர் பணிவாக இருந்து குழந்தைகளுக்கு மதிப்பளித்தார். சேவை செய்வதனால் ஏற்படுகின்ற பெயரையும் அவர் துறந்தார். அவர் தனது பெயர் மரியாதை கௌரவத்தின் ஊடாக எல்லாரையும் ஈடேற்றுபவராகவும் நன்மை செய்பவராகவும் ஆகினார். அவர் தனது சொந்த பெயரை துறந்து மற்றவர்களின் பெயரை பெருமைப்படுத்தினார். அவர் எப்பொழுதும் தன்னை ஒரு சேவையாளராக கருதி குழந்தைகளை தனது அதிபதிகள் ஆக்கினார். தனது சந்தோஷம் குழந்தைகளின் சந்தோஷத்தில் தங்கி இருப்பதாகவே அவர் கருதினார். தந்தையை போல் ஆசைகளின் அறிவே அற்றவராக இருத்தல் என்றால், ஒரு போதையுள்ள பிச்சைக்காரனாக எல்லோரையும் ஈடேற்றுகின்ற, எல்லோருக்கும் நன்மை செய்கின்ற சதாதானியாக இருத்தல் என்று அர்த்தம். நீங்கள் இப்படி செய்தால் உலக நன்மை என்ற பணியில் துரித கதி ஏற்படும். சகல வழக்குகளும் கதைகளும் சூழ்நிலைகளும் முடிவிற்கு வந்துவிடும். ஸ்லோகம். இந்த ஞானம் நற்குணங்கள் தாரணையின் கடலாக இருங்கள். உங்களின் விழிப்புணர்வில் ஒரு புள்ளியாக இருங்கள். இந்த ஞானம் நற்குணங்கள் தாரணையில் கடலாக சிந்துவாக இருங்கள். உங்களின் விழிப்புணர்வில் ஒரு புள்ளியாக பிந்துவாக இருங்கள். உங்களின் சக்தி வாய்ந்த மனதினால் சகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். இப்போது குழந்தைகளான நீங்கள் உங்களின் மேன்மையான சக்தி வாய்ந்த எண்ணங்களால் சகாஷ் வழங்க வேண்டும். பலவீனமானவர்களுக்கு சக்தியை கொடுங்கள். உங்களின் சொந்த முயற்சிகளுக்கான நேரத்தை மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு பயன்படுத்துங்கள். மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பதெனில் உங்களுக்காக சேமிப்பதாகும். இப்போது நீங்கள் சத்கதியை எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் சத்கதியை கொடுக்கின்ற அலையை பரவச் செய்யுங்கள். கொடுப்பதில் பெறுவது அடங்கியுள்ளது. ஓம் சாந்தி.